சம்பவம் இரண்டு. கோபம் கொண்ட சகோதரன். பொறுப்பிலுள்ள ஒரு சகோதரன் சத்தமாக பேசுவதோடு அவரின் உறுதியான சித்தத்தை வெளிப்படுத்தும் வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் என்பது தெரிந்த விஷயம்தான். சபையின் கூட்டம் ஒன்றில் தன் கருத்தை அழுத்தமாக முன்வைக்கும் போது தன் நிலை இழந்து கோபப்படுகிறார். ஆகவே விவாதம் ஏற்படுகிறது. நீ என்ன செய்ய வேண்டும்? சபை கூட்டமானது ஒரு மிருக காட்சிசாலையாக மாறிவிட்டது எனலாம். சிறுத்தைகள், சிங்கங்கள் மற்றும் புலிகள் மத்தியில் இருப்பது போல உணர்கிறாய். நீ என்ன செய்ய வேண்டும்? அமைதி காக்கும்படி சகோதரர்களிடம் கூற வேண்டுமா? கூட்டத்திலிருந்து வெளியேற வேண்டுமா? நிதானத்தை இழந்து கோபப்படுவது தகுதியானதல்ல என சகோதரருக்கு நினைவுபடுத்த வேண்டுமா? அமைதியான பார்வையால் நாயிரு செய்யக்கூடிய பாதுகாப்பான காரியம் அதுதான் என்று நினைத்துக் கொள்ள வேண்டுமா? கூட்டத்தை இன்னொரு நாளுக்கு தள்ளி வைக்க வேண்டுமா? சில நீதிமொழிகள் வசனங்களில் விடை காணலாம். சமாதானம் கொண்டு வரும் நோக்கில் சபையாரின் அறிவுபூர்வமற்ற நிலையில் நீ உன் நிதானத்தை இழந்து விடாதே. நீடிய சாந்தமுள்ளவன் சண்டையை அமர்த்துகிறான் என்று நீதிமொழிகள் 15:18 கூறுகிறது. குற்றத்தை சுட்டி காட்டவோ உன்னை நியாயப்படுத்திக் கொள்ளவோ அவசரப்படாதே. மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும் என்று நீதிமொழிகள் 19:11 கூறுகிறது. பேசு, ஆனால் அந்த சந்தர்ப்பத்திற்கு பொருந்தக்கூடிய சரியான வார்த்தைகள் தானா என உறுதிப்படுத்திக் கொள். ஏற்கனவே நன்கு நிதானித்து தியானித்தால் ஞானத்தால் மட்டும் இந்த வார்த்தைகள் உன் நாவில் வரும். நீதிமொழிகள் 25:11 கூறுவது போல ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழகங்களுக்கு சமானம், பொற்பழங்களுக்கு சமானம். மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சியுண்டாகும். ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது என்று நீதிமொழிகள் 15:23 கூறுகிறது. சமாதானத்திற்கு ஏதுவாக நீ ஏதோ ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால் மௌனம் பொன் போன்றது என்பதை அறிந்து புத்திசாலியாக இருக்க வேண்டும். சரியான சமயத்தில் மட்டும் பேசு. நீதிமொழிகள் 10:19 கூறுவது போல சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது. தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். தன் வார்த்தைகளில் பதறுகிற மனுஷனை கண்டாயானால் அவனை நம்புவதை பார்க்கிலும் மூடனை நம்பலாம் என்று நீதிமொழிகள் 29:20 கூறுகிறது. சுய கட்டுப்பாட்டுடன் அடக்கத்துடனும் வார்த்தைகளை பேசு. நீதிமொழிகள் 17:27 இதற்காக என்ன கூறுகிறது என்றால், அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான், விவேகி குளிர்ந்த மனம் உள்ளவன். நீ பேச வேண்டிய முறை வரும்போது உன் வார்த்தைகள் கேட்பவர்களுக்கு இனிமையானவைகளாக ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கவையாகவும் இருக்கும்படி உறுதி செய்து கொள். அன்பினால் பிரச்சனையை தீர்க்க முயல வேண்டுமே தவிர வெறும் மூனை அறிவினால் அல்ல. நீதிமொழிகள் 16:24 என்ன கூறுகிறது என்றால், இனிய சொற்கள் தேன் கூடு போல ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். நீ பேசும் வார்த்தைகள் தேவ ஞானம் உள்ளவையாக இருக்கட்டும். நீ கூறும் வார்த்தைகளில் உள்ள ஞானத்தை மக்கள் காணத்தக்கதாக அவ்வார்த்தைகளை கூறு. நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும் என்று நீதிமொழிகள் 10:31 கூறுகிறது. இனிமையான வார்த்தைகள் என்றால் அவை முகஸ்துதியாகவோ பொய்களாகவோ இருக்க வேண்டும் என்ற பொருள் அல்ல. இந்த இரண்டுமே கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள். நீதிமொழிகள் 16:16-18 சுருக்கத்தை கூறுகிறேன். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவறுப்பானவைகள். அவை யாவன? மேட்டிமையான கண், பொய் நாவு. நீதிமொழிகள் 28:23 கூறுவது என்னவென்றால், தன் நாவினால் முகஸ்துதி பேசுகிறவனை பார்க்கிறோம், கடிந்து கொள்ளுகிறவன் முடிவில் அங்கீகாரம் பெறுவான். சிறந்த சொல்லின் தியானத்தின் மூலமாகவும் வாழ்க்கை தரும் அனுபவங்கள் கற்றுத்தருவதன் மூலமாகவும் ஞானமுள்ள வார்த்தைகள் பயன்படுத்தும் நுட்பமான முறைகளில் நாம் பயிற்சி பெற வேண்டும். கொலோசியர் 4:6 என்ன கூறியிருக்கிறது என்றால், அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தியதாயும் உப்பால் சாரமேறியதாயும் இருப்பதாக. சம்பவம் 3, கடினமான எஜமான். உன் எஜமான் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர், தொழில்நுட்பத்தில் வல்லவர், அதிகமாக வாசிப்பவர் என்பதோடு அதிகமாக பயணிப்பவரும் கூட. தன் சாதனைகளை குறித்து பெருமிதம் கொள்ளும் அவர் உன்னை தன் பணியாளர்களில் ஒருவனாக சேர்த்து கொண்டார். அவருக்கு அடியில் பணிபுரிவதில் உனக்கு கஷ்டம் ஏற்படுகிறது. பணி நேரத்திற்கு பின்னும் நீ வேலை செய்ய வைக்கிறார் உன்னை. அதற்காக ஈடுத்தொகையும் கொடுப்பதில்லை. பல ஞாயிற்றுக்கிழமைகளில் பொது விடுமுறை நாட்களில் வேலை செய்யும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறாய். அவருக்கு கொஞ்சம் எரிச்சல் உண்டானால் காப்பு கத்தல் கத்தி உன்னை பயமுறுத்துகிறார். உன்னுடைய தற்போதைய நிதி நிலைமை மற்றும் நெருக்கடிகளினால் வேலையில் நின்று கொள்ளவும் உன்னால் முடியாது. நீ என்ன செய்ய வேண்டும்? சிங்கத்தை, அதாவது உன் எஜமானை, எப்படி அடக்கப் போகிறாய்? தெளிவான உறுதியோடு பேசு. உன் உரிமைகளை அவருக்கு நினைவூட்டுவாயா? இன்னும் 4 ஆண்டுகளுக்கு இதை பொறுத்துக் கொள்வேன். என் பொறுப்புகளை நிறைவேற்றி முடித்த பின்பு நான் இன்னொரு வேலை தேடிக்கொள்வேன் என்று நினைப்பாயா? உன் எஜமான் நிதானமாய் அமர்ந்திருக்கும் போது அவரிடம் பின்னரி தகவல் கொடுத்து அவர் சத்தத்தை அதிகமாய் உயர்த்தி பேசும்போது குடும்பம் மற்றும் இறை வழிபாட்டு கூட்டங்கள் ஆகியவற்றை ஒதுக்கி நீண்ட நேரம் வேலை செய்ய வைக்கும் போதும் எவ்வளவாய் உன் மனம் துன்படுகிறது என அவரிடம் சொல்வாயா? சற்று கனிவாய் இருக்கும்படி வேண்டிக் கொள்வாயா? மிக சிறப்பாக பணிபுரிவதாக உறுதி கூறுவாயா? அடிக்கடி உன் யஜமான் எப்படி வெற்றி மேல் வெற்றி பெறுகிறார் என்பதை அவருக்கு நினைவூட்டும் போது அவரிடம் நீ சந்தோஷமாக வேலை செய்கிறான் என்றும் அவருடைய வெற்றி உனக்கு ஊக்கமளிக்கிறது என்றும் சொல்வாயாம். கடினமாய் உழைத்து அவர் தயவை பெற முயல வேண்டும். அவர் உன்னில் இன்னும் குறை கண்டுபிடித்துக் கொண்டிருந்தால் மேலும் கருத்தால் வேலை செய்வதோடு உன் நல்ல செய்கைகளை என்றாவது ஒரு நாள் மனம் மாறுவார் என்ற நம்பிக்கை கொண்டு எந்த வேலையையும் நீயாக முன்வந்து எடுத்து செய்வாயா? ஒரு முட்டாளுக்கு வேலை செய்வதை விட என்ன வந்தாலும் சரி, சிறை செல்வதாயினும் அதை எதிர்கொள்வாய். ஆகவே வேலையை விட்டு விடுவாயா? நல்ல செய்தி என்னவெனில், சாதாரண சிங்கங்களை அடக்குவது சாத்தியமே. ராஜாவின் கோபம் மரணத்திற்கு சமானம், ஞானமுள்ளவனோ அதை ஆற்றுவான் என்று நீதிமொழிகள் 16:14 கூறுகிறது. வேத வாக்கியங்களின்படி அமைந்த சில ஆலோசனைகள் தரப்படுகின்றன. கடினமான உன் எஜமானை ஒரு ராஜா என்று எண்ணு. அவர் கடினமானவராய் இருப்பதால் அவருக்கு இருக்கும் அதிகாரத்தில் எந்த நேரத்திலும் அவர் உன்னை வேலையினின்று நீக்கிவிடலாம். ஒரு ராஜாவிடம் எப்படி நடந்து கொள்வது? ராஜா உன் மீது பயங்கரங்களை பொழியலாம், ஆசிர்வாதங்களையும் பொழியலாம். நீதிமொழிகள் 20:2 கூறுவது போல, ராஜாவின் உருக்குதல் சிங்கத்தின் கர்ஜிப்புக்கு சமானம். அவனுடைய அவனை கோபப்படுத்துகிறவன் தன் பிராணனுக்கே துரோகம் செய்கிறான். நீதிமொழிகள் 19 அதிகாரம் 12 வசனம் என்ன கூறுகிறது என்றால், ராஜாவின் கோபம்